அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 8 வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பிரிட்டிஷ் பொதுத் தேர்தல்களில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றிருப்பது பற்றிய செய்தி.
I truly believe we're on the brink of something special in our country. We can make Britain a place where a good life is in reach for everyone who is willing to work and do the right thing.
சம்பூரில் அரசால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் பெரும்பகுதி மீண்டும் அவர்களுக்கே திரும்ப தரப்பட எடுக்கப்பட்ட அரசு முடிவு கெஜெட்டில் பிரசுரிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி.
மனம் நல்ல சந்தோஷமா இருக்கு. எங்க மனம் இருக்கிற சந்தோஷம் சொன்னா அது ஆள முடியல. அப்படி சந்தோஷமா இருக்கிறோம். ஊருக்கு போகாட்டியும் போன மாதிரி கனவெல்லாம் காண்ற மாதிரி இருக்குது.
ஹிந்தி திரைப்பட நட்சத்திரம் சல்மான் கானுக்கு ஜாமீன் நீட்டிப்பு வழங்கி மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பற்றிய செய்தி. செம்மரம் வெட்டிய தமிழக தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது பற்றிய வழக்கில் மனித உரிமை கமிஷனின் அடுத்த கட்ட விசாரணை பற்றிய செய்தி. தமிழக பொதுப்பணித்துறையில் லஞ்சம் குறித்த சர்ச்சை ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் புனிதசீனல் பிரதீபன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கும் விதமாக வெற்றி பெற்றுள்ள பிரிட்டிஷ் தேர்தலில் பிரதமர் டேவிட் கேமரன் பிரிட்டிஷ் மக்கள் அனைவரது நலன்களையும் காக்கும் விதமாக நாட்டை ஆளுவேன் என வாக்குறுதி அளித்துள்ளார்.
I want my party and I hope a government I would like to lead to reclaim a mantle.
தனிப்பெரும்பான்மை கிடைத்துள்ள நிலையில் பிரச்சாரத்தின் போது வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என அவர் கூறியுள்ளார். ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி பெருவெற்றிகளை பெற்ற நிலையில் கூடுதலான சுயாட்சி அதிகாரங்களை ஸ்காட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முடிவின் விளைவாக தோல்வியடைந்த 3 கட்சிகளின் தலைவர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர்.
பிரிட்டனில் வியாழக்கிழமை நடந்த பொதுத் தேர்தலில் தோல்வியை சந்தித்த பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக எட் மிலிபன் அறிவித்துள்ளார். தொழிற்கட்சியின் தோல்விக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் தொழிற்கட்சி பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்துள்ளது. புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்படும். கடந்த முறை கன்சர்வேட்டிவ் கட்சியுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்த லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி பெரிய தோல்வி கிடைத்துள்ளது. அக்கட்சி வெறும் 8 இடங்களே கிடைத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் நிக் கிளேக் கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். யுனைடெட் கிங்டம் இண்டிபெண்டன்ட் கட்சியின் தலைவரான நைஜல் ஃபிராஜ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது கட்சி தேர்தலில் 13% வாக்குகளை பெற்றது. இருந்தும் அக்கட்சிக்கு 1 இடம் மட்டுமே கிடைத்துள்ளது.
தேர்தலில் வெற்றி பெற்ற டேவிட் கேமரனுக்கு ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தை சீர்திருத்தும் வழிமுறைகள் குறித்து கேமரனிடம் உள்ள திட்டங்களை ஐரோப்பிய ஆணையம் விவாதிக்கும் என ஜீன் கிளோட் ஜங்கர் தெரிவித்தார். ஆனாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை சுதந்திரங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்தவொரு பிரேரணை குறித்தும் விவாதத்திற்கு உள்ளாக்க முடியாது என அவர் மீண்டும் கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மாநாட்டில் கேமரனை சந்திக்க எதிர்பார்த்திருப்பதாக ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் ட்ரஸ் தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
2வது உலகப் போரில் நாஜி ஜெர்மனை தோற்கடித்து 70வது ஆண்டு நினைவு வைபவங்கள் ஐரோப்பா முழுவதும் நடத்தப்பட்டன. பிரிட்டனில் லண்டனில் உள்ள நினைவு தூபி 2 மௌனஞ்சலி அனுஷ்டிக்கப்பட்டது. எலிசபெத் மகாராணியாருக்கு பதிலாக யோர்க் யோகமகன் பங்கு பெற்று மலர் வளையம் வைத்ததோடு அங்கு 100 அதிகமான முன்னாள் உலகப் போர் வீரர்கள் சமூகம் அளித்திருந்தனர். இது ஒரு நாட்டிடமிருந்து இன்னொரு நாட்டுக்கு கிடைத்த வெற்றி அல்ல எனவும் இது ஒரு சர்வாதிகார கருத்தியல் மீதான லட்சிய வெற்றி எனவும் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஹாலந்தே தெரிவித்துள்ளார். ஜெர்மனியுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விளைவது சிறப்பானது என்று ஜெர்மனிய கீழவையின் சபாநாயகர் நோபர்ட் லெமட் கூறியுள்ளார்.
பாகிஸ்தான் வடபகுதியில் ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்ததில் நோர்வே மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் உட்பட 6 உயிரிழந்துள்ளனர் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் பள்ளிக்கூட கட்டடம் ஒன்றில் மோதியுள்ளது. ஹெலிகாப்டரின் 2 விமானிகளும் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாட்டு தூதர்களின் மனைவிகளும் இறந்தவர்களில் அடங்குவர்.
வட ஆப்பிரிக்காவில் ஸ்பெயினுக்கு சொந்தமான பிரதேசமான சியூட்டாவில் 8 வயது சிறுவன் ஒருவனை ஒரு சூட்கேஸ்க்குள் அடைத்து வைத்து எல்லையூடாக அவனை கடத்திச் செல்ல முயற்சித்தவர்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பொதிகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் எக்ஸ்ரே இயந்திரத்தின் மூலம் எடுக்கப்பட்ட படத்தில் இந்த சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் சர்வதேச குறிப்புகள். பிரிட்டனில் நேற்று நடந்த பொது தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலுக்கு முன்பு வெளிவந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. அதன் கூட்டணி அரசில் அங்கம் வகித்த லிபரல் ஜனநாயக கட்சி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. எதிர்கட்சியான தொழிற்கட்சிக்கு முந்தைய நாடாளுமன்றத்தில் இருந்த இடங்களை விட குறைவான இடங்களை கிடைத்திருக்கின்றன. ஸ்காட்லாந்தில் பிராந்திய கட்சியான ஸ்காட்லாந்து தேசிய கட்சி அங்கு பெருவெற்றி பெற்றிருக்கிறது. தேர்தல் முடிவுகளை பற்றிய ஒரு கண்ணோட்டம் தொகுத்து தருகிறார் சேவகன். உடன் பங்கேற்பு சதாத் மற்றும் சங்கீதா.
பிரிட்டிஷ் தேர்தல் குறித்து வந்த பல்வேறு கணிப்புகளுக்கு நேர்மாறாக கன்சர்வேட்டிவ் கட்சி தனிப்பெரும்பான்மையை பெற்றுவிட்டது. தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பித்த நேற்று நள்ளிரவுக்கு பிறகே கன்சர்வேட்டிவ் கட்சி தனிப்பெரும்பான்மையை பெறலாம் என்ற சூழல் உருவாக ஆரம்பித்தது. அந்த கட்சியின் வெற்றி இன்று காலை உறுதியானது. தன்னுடைய தொகுதியில் வென்ற பிறகு ஆதரவாளர்களிடம் பேசிய பிரதமர் டேவிட் கேமரன்,
You are an amazing team. I'm not an old man.
எனது அணியிலிருந்து நீங்கள் எல்லோரும் மிகவும் சிறப்பானவர்கள். நான் ரொம்ப வயசானவன் கிடையாது, இருந்தாலும் 1987 வாக்களித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போது நமது கட்சி ஜெயித்தது. 1992 உங்களைப் போல நானும் தேர்தல் பணியாற்றினேன். அப்போது நமது கட்சிக்கு வெற்றி கிடைத்தது. 2010 தொழிற்கட்சியை பதவியிலிருந்து அனுப்ப வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வெற்றி பெற்றோம். ஆனால் அது எல்லாவற்றையும் விட இன்று பெற்றிருக்கின்ற இந்த வெற்றியே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது.
கடந்த சில மாதங்களாக பிரதான எதிர்கட்சியான தொழிற்கட்சியின் செல்வாக்கு உயர்ந்து வருவதாக தேர்தல் கணிப்புகள் காட்டின. ஆனால் ஸ்காட்லாந்தில் அந்த கட்சி மிக மோசமான பின்னடைவை சந்தித்ததால் அந்த கட்சி கடந்த நாடாளுமன்றத்தில் பெற்றதை விட குறைவான இடங்களையே இந்த முறை பெற்றிருக்கின்றது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சித் தலைவர் எட் மிலிபாண்ட் ராஜினாமா
செய்திருக்கின்றார்.
ஒரு சக்தி வாய்ந்த தொழிற்கட்சி பிரிட்டனுக்கு தேவை. இந்த மோசமான தோல்விக்கு பிறகு தொழிற்கட்சியை மீளுருவாக்கம் செய்ய வேண்டும். உழைக்கும் மக்களின் நலனை மீண்டும் முன்னுக்கு நிறுத்த தொழிற்கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்தாக வேண்டும். இந்த கட்சியை வேறு ஒருவர் தலைமையேற்று நடத்த உரிய காலம் வந்திருக்கிறது
என்றார் எட் மிலிபாண்ட். பிரிட்டிஷ் தேர்தலில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது. ஸ்காட்லாந்தில் இருக்கின்ற 59 இடங்களில் அந்த கட்சி 56 இடங்களில் வென்றிருக்கின்றது. இந்த அலையில் வென்றவர்களில் ஒருவர் 20 வயதான பல்கலைக்கழக மாணவி மேரி பிளாக்.
மேரி பிளாக், ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி. 23,000
நீண்ட பாரம்பரியத்தையுடைய பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு 1667 பின் தேர்வான மிகவும் இளையவர் இவர்தான். ஸ்காட்லாந்துக்கு அதிக அளவு தன்னாட்சி இருந்தும் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற சிக்கன நடவடிக்கைகளால் ஸ்காட்லாந்தும் பாதிக்கப்படும் நிலை தொடர்ந்திருக்கின்றது. ஸ்காட்லாந்தை பிரிந்து போக அனுமதிக்க மாட்டோம் என்று இங்கிலாந்தின் பிரதான கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி கூறுகின்றது. பிரிவினை பற்றி இப்பொழுது தீர்மானமாக பேச மறுக்கின்ற ஸ்காட்லாந்தின் தலைமை அமைச்சர் நிக்கோலா ஸ்டாஜன் இந்த வெற்றியை எதிர்பார்க்கவில்லை என்று கூறுகின்றார்.
I think we were quietly confident of doing well, but never in my wildest dreams would I have imagined that we would win 56 out of Scotland's 59.
நாங்கள் நல்ல வெற்றி பெறுவோம் என்று எனக்கு தெரியும். ஆனால் மொத்த இடங்களில் 56 இடங்களை நாங்கள் வெல்வோம் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. இந்த தேர்தல் முடிவுகள் ஸ்காட்லாந்து அரசியலின் அடித்தளத்தை மாற்றியுள்ளன. ஸ்காட்லாந்தின் குரல் வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்றத்தில் உரக்க ஒலிக்க வேண்டும் என்று மக்கள் எமக்கு சொல்லியுள்ளனர்.
இந்த தேர்தலானது வேறு சிலரின் அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது. கடந்த முறை கன்சர்வேட்டிவ் கட்சியுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து துணை பிரதமரான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் நிக் கிளாக் தன்னுடைய கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இவரது கட்சியால் வெறும் 8 இடங்களை மாத்திரமே இந்த தேர்தலில் பிடிக்க முடிந்திருக்கின்றது.
Clearly the results have been immeasurably more crushing and unkind than I could ever have feared.
இந்த தேர்தல் முடிவுகள் நான் நினைத்ததை விட மிகவும் கடுமையானதாக இருக்கின்றன. இதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கட்சித் தலைவர் பதவியிலிருந்தும் நான் விலகுகிறேன்
என்றார் நிக் கிளாக். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான தன்னுடைய உறவுகளை முடித்துக் கொள்ள வேண்டும், குடியேறிகளின் எண்ணிக்கையை வெகுவாக குறைக்க வேண்டும் போன்ற அதிரடி கோரிக்கைகளை முன்வைத்த யுனைடெட் கிங்டம் இண்டிபெண்டன்ட் பார்ட்டியால் ஒரே ஒரு இடத்தைத்தான் பிடிக்க முடிந்திருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைத்திருக்கும் நிலையில் அடுத்து வரும் ஆட்சியில் தீவிர வலதுசாரிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம் என்ற அச்சம் சில மட்டங்களில் காணப்படுகின்றது. இந்த வெற்றியின் மூலம் கட்சியில் தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்தி இருக்கின்ற டேவிட் கேமரன் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டுமா என்பது குறித்து மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை 2017 நடத்துவதாக அறிவித்திருக்கின்றார். தனது தலைமையிலான அரசு கடந்த 5 செய்த பல பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்றும் அவர்
குறிப்பிட்டிருக்கின்றார். It laid the foundations for a better future, and now we must build on them. I truly believe we're on the brink of something special in our country.
அரசு பல முக்கிய வேலைகளை செய்திருக்கிறது. நல்ல எதிர்காலத்துக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறது. ஒரு சிறப்பான காலத்தை நோக்கி நாம் செல்கிறோம் என்று நான் நம்புகிறேன். எமது தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம்.
ஒரு ஸ்திரமான ஆட்சி அமைந்திருப்பதை நிதிச்சந்தை வரவேற்றிருக்கின்றது. பிரிட்டிஷ் நாணயத்தின் மதிப்பு கூடியிருக்கின்றது. பங்கு சந்தையிலும் முன்னேற்றம் காணப்படுகின்றது.
பிரிட்டிஷ் தேர்தல்களில் இனச்சிறுபான்மை வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள்? பிபிசி தகவலுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரிட்டனில் நடந்து முடிந்த பொது தேர்தலில் வெளிநாடுகளிலிருந்து வந்து பிரிட்டனில் குடியேறிய பலரும் போட்டியிட்டதுடன் அவர்களில் பலர் வெற்றி பெற்றுள்ளனர். இந்தியா, இலங்கை, வங்கதேசம், சீனா மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளை பூர்வீகமாக கொண்டவர்கள் இத்தேர்தலில் போட்டியிட்டனர். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வீரேந்திர சர்மா கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் சவுத்ஹோல் தொகுதியில் போட்டியிட்டு 28,147 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பிரீத்தி பட்டேல் என்ற இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பெண் வேட்பாளர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் விதம் தொகுதியில் போட்டியிட்டு 27,123 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ரிஷி சானுக் என்ற இந்திய வம்சவழியைச் சேர்ந்தவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் யோர்க்கில் உள்ள ரிச்மண்ட் தொகுதியில் போட்டியிட்டு 27,744 வாக்குகளை பெற்று வெற்றியை உறுதி செய்துள்ளார். கீத் வாஸ் என்ற இந்திய வம்சவழியைச் சேர்ந்தவர் தொழிற்கட்சியின் சார்பில் லிசஸ்டர் கிழக்கு பகுதியில் போட்டியிட்டு 29,368 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதேவேளை இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நால்வர் பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டனர். அவர்களில் ஒருவர் மட்டுமே பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். இலங்கை வம்சவழியினரான ரணில் ஜெயவர்த்தன கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் வடகிழக்கு ஹாம்ஷயர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். தொழிற்கட்சியின் சார்பில் ஹீஸ்டரோ தொகுதியில் போட்டியிட்ட உமாகுமாரன் என்ற தமிழ் வேட்பாளர் தோல்வியடைந்தார். மற்றொரு இலங்கை வம்சவழி பெண்ணான சமளி ஃபெர்னாண்டோ கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிட்டு 8,117 வாக்குகளை பெற்ற போதிலும் அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகவில்லை. மற்றொரு இலங்கையரான சொக்கலிங்கம் யோகலிங்கம் தோல்வியை சந்தித்துள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிட்ட வங்கதேசத்தை பூர்வீகமாக கொண்ட பெண்கள் 3 பிரிட்டன் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். வங்கதேசத்தின் தற்போதைய பிரதமரான ஷேக் அசீனாவின் சகோதரனின் மகளான டுலிப் சித்திக் தொழிற்கட்சியின் சார்பில் ஆம்ஸ்டர்ட் மற்றும் கில்பன் தொகுதியில் போட்டியிட்டு 23,977 வாக்குகளை பெற்று பிரிட்டன் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். மெத்னல் மற்றும் பௌ தொகுதியில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மற்றொரு வங்கதேசத்தவரான ருஷ்னாரா அலி 32,387 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ரூபா ஹக் என்ற வங்கதேச பெண் வேட்பாளர் ஈலிங் மற்றும் மத்திய ஆக்டன் தொகுதியில் போட்டியிட்டு வென்றுள்ளார். பிரிட்டன் பாராளுமன்ற வரலாற்றில் சீன வம்சவழியைச் சேர்ந்த ஒருவரும் இம்முறை தேர்தலில் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். தென்சீனாவை பூர்வீகமாக கொண்ட அலன் மெக் என்ற நபரே இவ்வாறு இம்முறை பிரிட்டன் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட முதல் சீனர் ஆவார். அத்தோடு டென்மார்க்கின் பிரதமர் ஹெலோ தோனிங்கின் கணவரான ஸ்டீபன் கிரேக் அப்ரோவன் தொகுதியில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு 15,416 வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார். இத்தேர்தலில் மற்றொரு சிறப்பம்சமாக முஹாரி பிளக் என்ற 20 பிரிட்டனின் மாணவி பாய்ஸ்லி மற்றும் ரெயின்ஃபர்ஷியா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதோடு இவர் அத்தொகுதியில் செயற்பட்ட தொழிற்கட்சியின் முக்கியஸ்தரான டக்ளஸ் அலெக்சாந்தரை தோல்வியடைய செய்துள்ளார்.
சர்வதேச குறிப்புகள் மீண்டும் நேரம் இருந்தால் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். ஹிந்தி திரைப்பட நட்சத்திரம் சல்மான்கான் காரை தாறுமாறாக ஓட்டி பாதசாரியை கொன்ற வழக்கில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் அவருக்கு தரப்பட்டிருந்த இடைக்கால ஜாமீனை மும்பை உயர்நீதிமன்றம் மேலும் நீட்டித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
நடிகர் சல்மான் கானுக்கு மும்பை அமர்வு நீதிமன்றம் வழங்கிய 5 சிறை தண்டனையை நிறுத்தி வைத்துள்ள மும்பை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக மும்பை உயர்நீதிமன்றத்தால் ஏற்கனவே 2 மட்டும் வழங்கப்பட்டிருந்த இடைக்கால ஜாமீனை நீட்டித்து இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவு வெளியாகியுள்ளதால் நடிகர் சல்மான்கான் சிறையில் தங்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. மும்பை உயர்நீதிமன்றத்தில் சல்மான்கானுக்காக ஆஜராகிய வழக்கறிஞர் அமித் தேசாய் வாதாடிய போது விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை சல்மான்கான் தான் ஓட்டினார் என்பது உறுதி செய்யப்படவில்லை என்றார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக பெறப்பட்டுள்ள சாட்சியத்தில் வாகனம் ஒரு மணி நேரத்திற்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த சம்பவம் தொடர்பான பதிவில் 14 கிலோமீட்டர் தூர தொலைவை அரை மணி நேரத்தில் அந்த வாகனம் சென்றடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற முறையற்ற பதிவுகள் உள்ளதை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர் அமித் தேசாய் அமர்வு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ரத்து செய்ய கோரி வாதாடினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டபின் உயர்நீதிமன்ற நீதிபதி அபய் திப்சே சல்மான்கானுக்கு 30,000 ரூபாய் ஜாமீனில் விடுதலை செய்து உத்தரவிட்டார். தொடர்ந்து மும்பை அமர்வு நீதிமன்றம் சென்ற நடிகர் சல்மான்கான் அங்கு ஜாமீன் தொகையை செலுத்தி வெளியில் வந்தார். இதற்கிடையே நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் மகிழ்ச்சியடைந்த சல்மான்கானின் ரசிகர்கள் இனிப்புகளை பரிமாறி கொண்டாடினார்கள். அதே சமயம் இந்த விவகாரம் மிகப்பெரிய விவாத பொருளாக உருமாறியுள்ளது. முன்னதாக 2002 போது மும்பையில் உள்ள நடைபாதையில் படுத்திருந்தவர்கள் மீது காரை ஏற்றி கொன்ற வழக்கில் நடிகர் சல்மான்கான் குற்றவாளி என கடந்த 6 புதனன்று தீர்ப்பளித்த மும்பை அமர்வு நீதிமன்றம் அவருக்கு 5 சிறை தண்டனை வழங்கியிருந்தது. தற்போது இந்த தண்டனை இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 13 நடைபெற்று வந்த இந்த வழக்கு இன்னமும் அதிக காலத்திற்கு தொடரலாம். இந்த விவகாரம் தொடர்புடைய விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சல்மான்கானுக்கு வழங்கப்படும் தண்டனையை விட இழப்பீட்டு தொகை குறித்தான வருத்தங்களை தான் அதிகமாக வெளியிட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழகத்தில் பொதுப்பணித்துறையில் ஊழல் நடப்பதாகவும் ஒப்பந்ததாரர்களிடம் அதிக லஞ்சம் கேட்கப்படுவதாகவும் ஒப்பந்ததாரர்கள் குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கின்றனர். இதுகுறித்து சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக பொதுப்பணித்துறையில் பல்வேறு மட்டங்களில் லஞ்சம் கேட்கும் பொறியாளர்களின் பட்டியலை வெளியிடப் போவதாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்தக்காரர்கள் அறிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அதிகம் லஞ்சம் வாங்கும் பொறியாளர் யார் என்ற கேள்வியுடன் ஒரு பதாகை சில நாட்களுக்கு முன்பாக பொதுப்பணித்துறை தலைமையகத்தில் வைக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பொறியியல் ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் வைத்த இந்த பதாகையை காவல்துறை உடனடியாக அகற்றியது. இதற்கடுத்தபடியாக பொதுப்பணித்துறை பொறியாளர் ஒருவருக்கும் ஒப்பந்தக்காரர் ஒருவருக்கும் இடையில் லஞ்சத்தொகை தொடர்பாக நடக்கும் தொலைபேசி உரையாடல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் லஞ்சம் வாங்கும் 10 பொறியாளர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும், சென்னையைச் சேர்ந்தவர்களுக்கே சென்னையில் உள்ள பொதுப்பணித்துறை பணிகளை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அதிகம் லஞ்சம் கேட்கும் பொதுப்பணித்துறை பொறியாளர்களின் பெயரை வெளியிடப் போவதாக ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூறி வருகின்றனர். கடந்த 2 இந்த பிரச்சினை இருப்பதாக பொறியியல் ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் குணமணி பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
அதாவது இப்ப 45% வந்து இந்த 2 தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 23% தான், 21% தான் இருந்துச்சு. இப்போ 45% வந்துருச்சு. இப்போ இந்த கமிஷன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 45% அந்த 55% நாங்கள் வேலை செய்யணும். எங்களுக்கு வந்து 100% வேலையை வாங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 5,000-7,000, அதுக்கு மேலே எங்களுக்கு கிடைக்காது எங்களுக்கு.
இந்த புகார்கள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கத்தின் செயலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இது குறித்து பேசுவதற்கு மறுத்துவிட்டார். தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் முன்னாள் பொறியாளர் ஆ. வீரப்பனிடம் இந்த விவகாரம் குறித்து கேட்டபோது பொறியாளர்கள் லஞ்சம் வாங்கினால் உடனடியாக அதை வெளியிடாமல் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்.
இன்றைக்கு அரசாங்க மட்டத்திலும் அமைச்சர்கள் மட்டத்திலும் மிக குறைந்தது 10-12% வாங்குகிறார்கள் என்பது ஊரறிந்த உலகறிந்த உண்மை. இப்பொழுது எழுந்துள்ள பிரச்சனை சென்னையில வட சென்னை பகுதியில ஸ்டான்லி மருத்துவமனையில இருக்கிற உதவி செயற் பொறியாளருக்கும் இந்த கட்டுநர்கள் என்று சொல்றது ஒப்பந்தக்காரர்களுக்கும் ஒரு தகராறு. பொதுவாகவே சென்னையில இந்த பராமரிப்பு வேலைகளை செய்பவர்களுக்கும் இந்த பொறியாளர்களுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கிறது. பொதுவாக இந்த பராமரிப்பு வேலைகள் இந்த ஒப்பந்ததாரர்கள் எந்த காலத்திலும் உருப்படியாக செய்ததில்லை. எனவே அந்த பொறியாளர்கள் இருப்பவர்களும் அதை முறையாக பராமரித்திடவில்லை. 10 பெயரை நாங்கள் வெளியிட போகிறோம் என்றால் இங்கே வெளியிட வேண்டியதுதானே, முதலமைச்சருக்கோ அல்லது ஆளுநரிடம் கொடுக்க வேண்டியதுதானே. இதை அவர்கள் ஒரு பிளாக்மெயிலாக பயன்படுத்துகிறார்கள்.
இந்த விவகாரம் குறித்து தமிழகத்தின் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் கேட்டபோது தற்போது தமிழகத்தின் எல்லா துறைகளிலுமே இந்த நிலை நிலவுவதாக குற்றம் சாட்டினார்.
45% லஞ்சமாக செலுத்துகிறார்கள் என்றால் அதை விட அவர்கள் முழுதுமே வாங்கி கொள்ளலாம். காரணம், 45% மேலிடத்துக்கு கொடுத்து விட்டு மீதி இருக்கிறதில் கூலி ஆட்களுக்கு தர வேண்டும், பொதுப்பணித்துறையில கட்டுமானங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் போட்டு அவருக்கு ஒரு பர்சன்ட் லாபம் வைக்க வேண்டும். அப்படி பார்த்தால் 100 ரூபாயில எல்லாம் போக ஒரு 15 ரூபாய் வேலை தான் நடக்கும் என்று தெரிகிறது. இது மிக மிக வருத்தம் செய்யக்கூடிய அதாகும். ஆனால் இது பொதுப்பணித்துறையில மட்டும்தான் இது ஏதோ நடக்கிறது என்பதல்ல, அங்கெங்கிறாதபடி எல்லா துறையில் நடக்கிறது.
லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளின் பெயர்களை உடனடியாக வெளியிடாமல் தொடர்ந்து வெளியிடப் போவதாக கூறி வருவது மிரட்டலாகாதா என ஒப்பந்தக்காரர்கள் சங்க தலைவர் குணமணியிடம் கேட்டபோது,
கெடுக்கணும்னு நோக்கம் கிடையாது எங்களுக்கு, இது எங்களை கெடுக்காதீங்க, ஒரு வாய்ப்பு கேட்ட மாதிரியே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாவிட்டால் அந்த 10 பேரை முதல்ல சொல்லுவாங்க, அவங்களுக்கு உண்டான ஊழலை வந்து நாங்கள் இங்கே கொடுக்க மாட்டோம், நிச்சயமாக லஞ்ச ஒழிப்புத்துறை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம், அதை கொண்டு போய் ஊழல் கொண்டு சேர்த்துருவோம், அது அந்த சமரசம் வந்துருச்சுன்னு சொன்னால் நாங்கள் யாரும் கெடுக்க வேணாம்னு நினைக்கிறோம், அவ்வளோதான்
என்று கூறுகிறார் குணமணி.
சென்னையிலிருந்து முரளிதரன். செம்மர கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்று ஆந்திரமான போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக தொழிலாளர்கள் விஷயத்தில் மேல் விசாரணைகளுக்காக தேசிய மனித உரிமை ஆணையம் அடுத்த வாரம் சம்பவம் நடந்த இடத்துக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் கிராமங்களுக்கும் செல்லவிருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 11ஆம் தேதி துவங்கும் என்று அந்த ஆணையம் கூறுகிறது. திருப்பதி வனப்பகுதி மற்றும் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் குடும்பத்தினர் வாழும் பகுதிகளுக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளார்கள். இதை அந்த ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி டி முருகேசன் இன்று பிபிசி தமிழோசையிடம் பேசும்போது உறுதி செய்தார். அதன்படி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உயர் அதிகாரிகள் வரும் 11ஆம் தேதி திங்களன்று துவங்கி 3 நாட்களுக்கு விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று கூறினார்.
இன்னைக்கு 2 சூப்பர்டா போலீஸ் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன்ல இருந்து அவங்கள ஆர்டர் போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவங்க நேராகவே அந்த கிராமத்தில் போய் அவங்கள வந்து பார்த்து விசாரிக்கிறது இல்லாமல் 1 சூப்பர்டா போலீஸ் கிராமத்தில் போய் விசாரிப்பார், இன்னொரு 1 சூப்பர்டா போலீஸ் வந்து அந்த ஸ்பாட்டில் போய் இந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து விசாரணை பண்ணி அவர் தனியாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. இன்னொரு எஸ்பி வந்து கிராமத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குவாரு. அப்ப இந்த 20 பேர் ஃபேமிலியை சம்பந்தப்பட்டவங்க ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு இன்னைக்கு தான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவங்க 10, 11, 12, 3 நாள் இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து அந்த ஸ்டேட்மெண்ட ஃபைல் பண்ணுவாங்க
என்றார் நீதிபதி டி முருகேசன். தொடர்ந்து பேசிய அவர், பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளபோது அதன் மீதான விசாரணைகளை தேசிய மனித உரிமை ஆணையம் தொடர்வது கிடையாது என்றார். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு பாதிப்புகளை உண்டாக்காமல் தேசிய மனித உரிமை ஆணையம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று குறிப்பிட்டார். இதே சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பான அறிக்கையை ஆந்திர அரசு இன்னமும் தங்களிடம் அளிக்கவில்லை என்றும், இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதை அவர்கள் காரணம் காட்டிய போதும் அதை நாங்கள் ஏற்கவில்லை என்றும், விசாரணை தொடர்பான அறிக்கையை தங்களுக்கு அளிக்குமாறு வற்புறுத்தியுள்ளதாகவும் முருகேசன் குறிப்பிட்டார். அத்தோடு தேவைப்படும் பட்சத்தில் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐ மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என்றார்.
தேவைப்பட்டா நாங்களும் வந்து மேற்கொண்டு வேற ஏஜென்சி விசாரிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல ஆர்டர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த ஆணையா இருந்தாலும் இதை பொறுத்தளவுல கோர்ட்ல நிலுவையில் இருக்கிறதுனால கோர்ட்டினுடைய ஆர்டருக்கு கட்டுப்படுத்த நாங்கள் ஆர்டர் போடுவோம்
என்றார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினரான நீதிபதி டி முருகேசன்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இதற்கிடையே தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு எதிரான மேல்முறையீடு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது 11ஆம் தேதி தனது தீர்ப்பை வெளியிடப் போவதாக எமது டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் தெரிவிக்கிறார். இந்த தீர்ப்பு விவரம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் கர்நாடக உயர்நீதிமன்ற வட்டாரங்கள் மூலம் அவருக்கு கிடைக்க வந்துள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இந்திய கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்து வருவது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கிழக்கே சம்பூரில் மக்களிடமிருந்து இலங்கை அரசு கையகப்படுத்திய நிலங்களில் சுமார் 800 ஏக்கர் நிலம் திரும்பவும் அதற்கு உரியவர்களிடமே ஒப்படைக்கப்படவிருப்பது குறித்த வர்த்தமானி பிரசுரம், அதாவது அரசாணை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் கடந்த அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்ட காணிகளில் ஒரு பகுதியை விடுவிக்கும் ஜனாதிபதியின் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் வெளியிடப்பட்டுள்ள இது தொடர்பான அறிவித்தலின் படி, குறித்த காணிகள் சுவீகரிப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் 2012 வெளியிடப்பட்டிருந்த இரு வர்த்தமானி அறிவித்தல்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதிதாக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலின் படி, மக்கள் குடியிருப்பு காணிகள் மற்றும் வயல் நிலங்கள் உட்பட 818 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணிகள் விடுவிப்பு காரணமாக 9 வருடங்களாக மீள்குடியேற்றம் தடைப்பட்டுள்ள சம்பூர் பிரதேச மக்களில் ஒரு பகுதியினர் தமது சொந்த மண்ணுக்கு மீளக்குடியேற தயாராகி வருகின்றார்கள்.
மனம் நல்ல சந்தோஷமா இருக்கு. எங்கிற மனம் இருக்கிற சந்தோஷம் சொன்னா அது ஆள முடியல. அப்படி சந்தோஷமா இருக்கிறோம். ஊருக்கு போகாட்டியும் போன மாதிரி கனவெல்லாம் காண்ற மாதிரி இருக்குது. அவர் என்ன எங்களை வாட வச்சவர், வாடி வதங்கி நொங்கு நூலாக்குனவர் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச. மைத்ரிபால வந்துதான் இப்ப எங்கட கண்ணீரை துடைக்கிறதுக்கு வழிகிட்டவர். இங்க காணியை மூட்டு தந்த மாதிரி எங்களை நல்லா அவமைக்கணும். இப்ப வந்த ஜனாதிபதி
இதுவரை காலமும் நாங்க மீள குடியேற மாட்டேன்றதுல நாங்க இருந்து நாங்க இதுல 9 வருஷத்துக்கும் எங்கட சொந்த இடம் எங்களுக்கு கிடைக்காதுன்றது இதுலதான் நாங்க இவ்வளவு காலமும் இருந்து நாங்க. ஆனா இப்ப இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்க எங்கட சொந்த ஊருக்கு போக போறோம் என்ற சந்தோஷத்துல இருக்கிறோம் இப்ப. அதால நாங்க இந்த அரசாங்கத்துக்கு நன்றி சொல்றோம். முதல்ல அரசாங்கம் எங்கட காணி எடுத்து வச்சு எங்களுக்கு தம்பூர் என்ற ஒரு ஊரே இல்லைன்னு சொல்லித்தான் முதல் அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தது. ஆனா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் தம்பூர் என்ற ஊர் இருக்குன்ற இது இப்பதான் எல்லாருக்கும் தெரியும்.
எங்கடா வீடு வாசல்லாம் வளர்ந்துருந்து இப்ப வெறுங்காணியா கிடக்க அந்த காணிக்கு வெறுங்காணிக்கு போறோமேன்ற கவலையும் இருக்கு எங்களுக்கு. அதனால ஏற்கனவே இருந்த அரசாங்கமும் இதுவரை ஒன்னும் செய்யல. இந்த அரசாங்கம் எங்களுக்கு இப்படி செய்ததை நாங்க அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும் முதலாவது
என்றும் தெரிவித்துள்ள சம்பூர் பிரதேச மக்கள், அடுத்த சில நாட்களில் தமது சொந்த மண்ணுக்கு திரும்பலாம் என்ற நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்கின்றார்கள்.
மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் உட்பட பலர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர்களுக்கு நிபந்தனைகளுடன் கூடிய பிணை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பௌத்த பிக்குகள் உட்பட 27 சந்தேக நபர்களை கடும் நிபந்தனைகள் கொண்ட பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிணை வழங்கப்பட்ட சந்தேக நபர்கள் வழக்கு விசாரணை முடிவடையும் வரை சமாதானத்துக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றும் நீதிபதி உத்தரவொன்றை பிறப்பித்தார். அண்மையில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு செல்லும் தினமன்று அங்கு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதை தடை செய்யும் உத்தரவொன்றை கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. சந்தேக நபர்கள் இந்த உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள காரணத்தினால் அவர்கள் நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டி போலீசார் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்தார் வழக்கில் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள பேசப்பட்டுள்ள பிக்குகளின் அமைப்பின் தலைவர் பெங்கமுயே நாலக தேரர். ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதை தடை செய்யும் உத்தரவொன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தனக்கு அறிவிக்கவில்லை என்று தெரிவித்த நாலக தேரர் எனவே இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படும் நபர்களை பழிவாங்குவதற்காகவே போலீசார் இவ்வாறான வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் பெங்கமுயே நாலக தேரர். பிணை வழங்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன கருத்துக்களை தெரிவித்த போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போதிலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் நோக்கம் அங்கு கூடியிருந்தோர் மத்தியில் இருக்கவில்லை என்று தெரிவித்தார் பந்துல குணவர்தன. தான் நீதிமன்றத்துக்கு மதிப்பளித்து செயற்படுவதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுக்க தயார் என்றும் தெரிவித்தார். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டிருந்த பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. ஞானசார தேரர் வீரரை வழக்கு மீண்டும் அழைக்கப்படவுள்ள தினத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டார். இன்று பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பௌத்த பிக்குகள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக நியமிக்கப்பட வேண்டுமென்று குரல் கொடுத்து வரும் முக்கிய நபர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக தலைப்புச் செய்திகளுடன் பிரதீபன்.
கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கும் விதமாக வெற்றி பெற்றுள்ள பிரிட்டிஷ் தேர்தலில் பிரதமர் டேவிட் கேமரன் பிரிட்டிஷ் மக்கள் அனைவரது நலன்களையும் காக்கும் விதமாக நாட்டை ஆளுவேன் என வாக்குறுதி அளித்துள்ளார். இரண்டாவது உலகப்போரில் நாஜி ஜெர்மனியை தோற்கடித்த 70வது ஆண்டு நினைவு வைபவங்கள் ஐரோப்பா முழுவதும் நடத்தப்பட்டன. பிரிட்டனில் வியாழக்கிழமை நடந்த பொதுத் தேர்தலில் தோல்வியை சந்தித்த பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக எட் மிலிபண்ட் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் வடபகுதியில் ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்ததில் நோர்வே மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. Thank you.